வேத புத்தகத்துல மத்தேயு புது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். 23 அதிகாரத்தை நீங்க திறந்து வச்சுக்கலாம். மத்தேயு 23 அதிகாரம், நான் 1-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷரையும் நோக்கி, வேத பாரதரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அறிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களில் தொங்கலை பெரிதாக்கி. நம்ம உலகத்தில் நிறைய டூப்ளிகேட்ஸ் பார்க்கிறோம், போலியான காரியங்களை பார்க்கிறோம். இப்போ எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டூப்ளிகேட் மார்க்கெட்டுன்னு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் மார்க்கெட்டு தான் ஒரிஜினல் மார்க்கெட்டை விட 5 மடங்கு பெருசு. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரிஜினல் வாங்கும் போது அது ரொம்ப விலைன்னு சொல்லி நிறைய நேரங்களில் டூப்ளிகேட்டாக இருந்தால் சீப்பாக இருந்து இருக்குதுன்னு சொல்லி வாங்கிடுறோம். பெரிய பிராண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் இல்லை அடிடாஸ் இல்லை நைக்கி, அதெல்லாம் சில இதெல்லாம் விலை இருக்குன்னு நமக்கு என்ன வாங்க முடியுமோ நம்ம வாங்கிக்கணும், அது பரவாயில்ல. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரிஜினலுக்கு ஒரு பிரத்யேகமான கவர்ச்சி இருக்கு இல்லைங்களா. நம்ம ஒரிஜினலை பார்க்கும்போது ஒரிஜினலை பயன்படுத்தும் போது தான் நம்ம வச்சிருக்கிற டூப்ளிகேட்டு எவ்வளோ பரிதாகமாக இருக்கிறது அப்படின்றத நமக்கு தெரியும். ஒரு ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி ஒரிஜினலுக்கு தான் இருக்கு, ஒரு பிரத்யேகமான நம்பகத்தன்மையுடைய ஒரு கவர்ச்சி ஒரிஜினலுக்கு தான் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி டூப்ளிகேட் ஒரிஜினல்னு இருக்கு. பல வருஷங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்க வந்து தங்களுக்கு மத்தியில் இருக்கிற பரிசேயர் வேத பாரகரத்தான் மிகவும் பக்தியான மிகவும் தேவ மனுஷர்களாக ஒரிஜினல் மனுஷர்களாக நினைத்து வந்தார்கள். அவங்களுக்கு மத்தியில் சதுசேயர் ஏரோதியர் அந்த ஜெலட்ஸ் என்றவங்க இருந்தாலும் அவங்கெல்லாம் அரசியல் நாட்டம் கொண்டவர்களாக இருந்ததுனால ஆவிக்குரிய விதத்தில் மத விதத்தில் ரொம்ப பக்திமான ரோல் மாடல், யார மாதிரி பக்திமான்களாக வாழணும்னு இருக்கணும்னா அது பரிசேயர்கள் சது வேத பாரகர் தான். அவங்க தான் குரு ரபிக்கள், ஜனங்கள்லாம் அவங்களுக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம், அவங்களை ரொம்ப மெச்சிக்கிறவங்க. உண்மையாகவே அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பழமொழி, 2 மனிதர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போனா அதுல ஒருத்தன் பரிசேயன் இருப்பான். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலனா இந்த பரிசேயர் வேத பாரகர்கள் ஒரு சீப் டூப்ளிகேட்டுன்னு தெரியல. அவங்க ஒரிஜினலை இன்னும் பார்க்காததுனால இவங்க டூப்ளிகேட்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியல. முதல் தடவை யோவான் ஸ்தானா சுவிசேஷத்துல ஒரு சூறாவளி மாதிரி வந்து தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய பிரசங்கத்தினால அதிர வைக்கும் படிக்கு இவ்வளவு காலம் இந்த வேத பாரதல் பரிசேயர்களுடைய மத மயக்கத்தில் இருந்த மக்களை எழுப்பும் படிக்கு அவங்களை எழுப்பி இவங்க எவ்வளோ டூப்ளிகேட்டு இவங்க எவ்வளோ உண்மையான பக்திக்கு தூரமாக இருக்கிறாங்கன்னா இவங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லிட்டார் பாருங்களேன். அது அவங்களால நம்ப முடியாத அதிர்ச்சி. நம்ம பரிசேயர்களை பார்க்குற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கல. பாருங்களேன், அவங்க ரொம்ப பெரிய பக்திமான பார்த்தாங்க. யோவான் ஸ்தானா அவர்களை வந்து ஒரு ஒரு அடையாளம் காட்டும்படிக்கு இவங்கெல்லாம் டூப்ளிகேட் சொல்லி அவர்களிருந்து தங்களுடைய திசைகளை திருப்பி இவங்களை பார்க்க கூடாதுன்னு உண்மையான ஒரிஜினல் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர் அடையாளம் காமிச்சு கொடுத்தார். நமக்கு மத்தியில் இருக்கிற நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் எவ்வளோ ஒரு போலியானவர்கள் என்பதை நமக்கு காட்டுது. மக்களுக்கு மத்தியில் அவர்கள் உண்மையான போதகர் போல தோன்றலாம், அவங்க முற்றிலுமாக போலி போதகர்கள் அப்படின்னு காட்டுது. நம்ம இப்போ 22 அதிகாரம் மத்தேயுல முடிச்சுட்டு 23 வந்திருக்கிறோம். அதிசயமான பாடங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு மலை மேல ஒரு உச்சக்கட்ட மலை மேல இருந்து இன்னொரு மலைக்கு தாவுற மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. உல கற்பனைகளே பிரதான கற்பனை எதுன்னு பார்த்து அதை பத்தி படிச்சிருக்கிறோம். கேள்வியிலேயே ஒரு பில்லியன் டாலர் கேள்வி எதுன்னு அதை பத்தி படிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு புதிய அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த முழு அதிகாரத்தை ஒரு மய மாதிரி உங்க மனசுல வச்சுக்கணும்னா இது மூணு பிரிவா பிரிக்கலாம். 1-12 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற கூட்டங்களையும் சீஷர்களையும் பார்த்து இந்த மாயமால வேதப்பாறுகள் பரிசேயர்கள் மாதிரி அவர்களுடைய மாதிரியை பின்பற்ற கூடாதுன்னு அவங்களை எச்சரிக்கிறார். எச்சரிக்கையா அவங்களுக்கு கொடுக்கிறார் மக்களுக்கும் சீஷர்களுக்கும். 13-36 வரைக்கும் நேரடியாக அந்த வேதப்பாறுகளையும் பரிசேயர்களை பார்த்து அவங்களை எச்சரிக்கையெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு 7 ஐயோக்களை அவங்க மேல ஊத்துறார். உங்களுக்கு ஐயோ நியாய தீர்ப்ப அவங்களுக்கு வரப்போற பேரழிவை 7 ஐயோ ஐயோ அப்படின்னு அவர்களுக்கு ஊத்துறத பார்க்கிறோம். கடைசியாக 37-39 வரைக்கும் கண்ணீர் நிறைந்த கண்களோடு எருசலேமை பார்த்து தன்னை நிராகரித்த எருசலேமுக்கு வரப்போற மாபெரும் அழிவை அவர் சொல்றத பார்க்கிறோம். ஆகவே மூணு காரியம் இந்த முழு அதிகாரம் வரப்போது. ஜனங்களுக்கு எச்சரிக்கைகள், பரிசேயர்களுக்கு ஐயோ 7 ஐயோ, முழு எருசலேமுக்கும் கண்ணீர் வார்த்தைகள், அதுதான் நாம் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில இந்த ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் கொடுத்த எச்சரிக்கையை பத்தி பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது இந்த அதிகாரத்தை மிகவும் கவனிக்கணும்னு உங்களை எல்லாரையும் நான் ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்து முழு வேதத்திலையும் இவ்வளவு கண்டிப்பாக எந்த ஜனங்களையும் கடிந்து கொண்டதில்லை. இந்த ஜனங்களுடைய குணம், இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய பழக்க வழக்கம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கம்ப்ளீட்டா நேர் விரோதமானது. அதே நேரத்தில் அந்த ஜனங்களும் சரி, தங்களை சுத்தி இருந்த ஜனங்களும் என்ன நினைச்சாங்கன்னா பரலோகத்துக்கு மிகவும் சமீபமா இருக்கிறவங்க இவங்க தான் நினைச்சாங்க. இதனோட ஐரணி, இவங்க பரலோகத்துக்கே வர முடியாதுன்னா இவங்க தான். ஆனா உலகம் என்ன நினைச்சிச்சு, பரலோகத்துக்கு போறவங்க இவங்க மட்டும்தான். அத ஒரு அதிசயமான இதா பார்க்கிறோம். இது பெரிய எச்சரிக்கை. கள்ள போதகர்களை பத்தி, கள்ள தலைவர்களை பத்தி, கள்ள சீஷர்களை பத்தி, கள்ள விசுவாசிகளை பத்தி. இயேசு வந்து எப்ப பார், சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அவர் அன்பானவர்க, இயேசு அருமையா சாந்த குணமுள்ள இயேசு, அவர் எப்பவும் நல்லா நைஸா பேசுறாரு, நீங்க என்னங்க எப்படி பேசுறீங்கன்னு. அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இயேசுவை பத்தி இருந்துச்சுன்னா, எப்பவும் நல்லா பேசிட்டு இருக்கிறவர்னா நீங்க இயேசுவை பத்தி தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு மருந்து வந்து இந்த அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும் திருப்பி திருப்பி. உங்களை அதிர வைக்க செய்யக்கூடிய அதிகாரம் இந்த அதிகாரத்துல மிக கடுமையாக, மிக கண்டிப்பாக அவர் செய்யற கண்டனங்களை பார்க்கும் போது எங்கேயுமே முழு வேதத்துல இப்படி அவர் திட்டினது கிடையாது. மிக தீவிரமான அனலான பொங்கி வருகிற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர்றத பார்க்கும். ஒரு எரிமலை குந்தி பொங்கிக்கிட்டு இருக்கிற எரிமலை வெடிச்சு எப்படி அந்த நெருப்பு தண்ணி பொங்கி வருதோ அந்த மாதிரி அவர் வாயிலிருந்து உள்ளத்துல பொங்கி வெம்பிக்கிட்டு இருக்கிற உள்ளத்துல இருந்து நெருப்பு தண்ணி வர மாதிரி அவர் வாயிலிருந்து வருது. எவ்வளோ கோபம், எவ்வளோ ஆக்ரோஷம் அவர் இருதயத்தில் ஆத்துமாவில் இருக்க முடியும், இப்படி அவர் பேசுகிறாருன்னா நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். இப்படி பேசியிருக்கிறாரு, அவருடைய தாழ்மையின் கோலத்திலேயே அவர் இவ்வளோ கோபமாக பேசினார்னா, எல்லாருக்கும் நீதிபதியாக எல்லா வல்லமையோடு மகிமையோடு வரும்போது எப்படி அரைப்பார் இந்த மக்களைன்றத நம்ம யூகம் பண்ணி பார்க்கலாம். ஏன் பரிசுத்தாவி இதை டீட்டெயிலா ஏன் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார்னா, அவரை நம்புறோன்னு சொல்லுகிற நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக நடுங்க வேண்டும். இந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். திருப்பியும் பாருங்களேன், இந்த வார்த்தைகளை நீங்க சீரியஸா எடுத்துக்குவீங்களா இல்லையான்னு எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? அந்த $1 பில்லியன் குவஸ்டின் தான். கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை பத்தி உங்களுக்கு எவ்வளவு உயர்வான மகிமையான எண்ணம் இருதயத்தில் வச்சிருப்பீங்களோ, அவர் கொடுக்குற எச்சரிக்கை அவ்வளவு சீரியஸ் அப்பதான் நீங்க எடுப்பீங்க. அவரை பத்தி உயர்வான எல்லாம் அவருக்கு சீரியஸ். கிறிஸ்து எவ்வளவு உயர்த்தப்பட்டவர், எல்லா நாமத்தை விட உயர்த்தப்பட்டு யாவே தேவனே அவரை பார்த்து சொல்ற, என் வலது பாசத்துல உட்கார் எல்லா சத்துருக்களும் உன் பாதப்படியில கொண்டு வரேன் அவருக்கு ஆணையிட்டு இருக்கிற அவ்வளோ உயர்வான கிறிஸ்து எப்படி பயங்கரமா பேசுறாருன்னா, அவரை பத்தி பெரிதான எண்ணங்கள் இருக்கிறவங்க தான் இந்த இருதயத்துக்கு சீரியஸா எடுத்துக்குவாங்க. இந்த சாப்டர் ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க, மற்றவங்க எல்லாம் கேட்டு போவாங்க. ஆகவே இந்த பகுதியை படிக்கும் போது உங்களுடைய என்னுடைய மிகப்பெரிய வாஞ்ச நடுங்குற ஜபம் என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே ஒரு கால இந்த குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, என்னை ஆராய்ந்து பார்த்துல தப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஒரு ஊரெல்லாம் பெரிய வியாதி வந்திருக்குன்னு வெப்பம், கொரோனாலாம் ஒன்றும் இல்லை அந்த காலத்துலலாம், பெரிய பியூபானிக் பிளேகு, சில பேருக்கு பயங்கரமான பிளேக்ஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வியாதி பரவி இருக்குன்னா, அந்த வியாதி நமக்கு வந்துடக்கூடாதுன்னு அதனோட அடையாளங்களும் அதை எப்படி படிச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருப்போம் அந்த மாதிரி படிக்கணும். ஏன்னா ஊரெல்லாம் வரலாறெல்லாம் எல்லா ஜெனரேஷன்ஸ்லயும் தொத்துன வியாதி இந்த வியாதி. இதை நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய நல்ல ஞானமான பாடம் நம்ம படிச்சுக்கிறது எப்படி தெரியுங்களா, மற்றவங்க அடி வாங்கும் போது அதை பார்த்து நம்ம வாங்காம அந்த அடியிலேயே நம்ம திருந்திடணும். அப்படி ஆயிருக்கா அவங்களுக்கு, உங்க பிரதர்ஸோ உங்க சிஸ்டர்ஸோ வீட்டில் அடி வாங்கும் போது அந்த அடியை பார்க்கும்போது நம்ம ஐயோ நமக்கு உழுகக்கூடாது அந்த அடி, அதுக்கு திருந்திடணும். இல்லை வாழ்க்கையில் யாராவது தப்பான முடிவு எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும், அவங்கள மாதிரி ஒருபோதும் இருந்துடக்கூடாது. அதே விதத்தில் தேவ குமாரன் இவ்வளோ கடுமை கடும் பயங்கரமான கண்டனங்களை ஒரு குத்துற ஒரு ஸ்டிங்கிங் ரிபியூக்லாம் அப்புறம் குத்தக்கூடிய திட்டு கொடுக்கிறார்னா, இந்த கடின மாயமான பரிசேர் வேத பார்க்கறதுக்கு அவர்களுக்கு வரப்போற மாபெரும் அழிவை தெளிவாக 7 ஐயோக்கள்ல சொல்றாருன்னா, மெய் சிலுக்கக்கூடிய விதங்கள்ல சொல்றாருன்னா, பரிசுத்தாவி அந்த கண்டிப்பான வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஏன் அவங்களுக்கு உழுவுல அடியில பார்த்து நம்ம திருந்திக்கணும். அவங்க செய்யற தப்ப ஒருபோத நான் செய்யக்கூடாது இல்லைங்களா, அவர்கள் போன பாதையே ஒரு காலம் நம்ம போகக்கூடாது. ரொம்ப ஈஸி அவங்க போற பாதை, நீங்க சில பேர் அந்த பாதையில் இருந்துகிட்டு இருக்கலாம், ரொம்ப ஈஸி அந்த பாதையிலிருந்து நம்ம திருந்திடணும். அதுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும், எந்த நோக்கத்தோடு எழுதினாரோ அந்த ஆவியானவர் நமக்கும் அதை புரிந்து அதை மாற்றிக்கொள்ள உதவி செய்யட்டும். ஆகவே என்ன பாடங்கள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது, என்ன எச்சரிக்கைகள் இதுல இருக்கு? நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக கள்ள விசுவாசியாக இராதபடிக்கு என்னை எப்படி தவிர்த்து கொள்ள முடியும்? என் வாழ்க்கையில உண்மையான நம்பகத்தன்மை உள்ள ஒரிஜினல் விசுவாசியா நான் இருக்கணும்னா நான் எதை தவிர்த்து கொள்ளணும்? 5 பாடங்களை நம்ம லிஸ்ட் பண்ண போறோம், 1 to 12 வரைக்கும் வருது. இந்த வாரம் 2 பார்க்க போறோம், அடுத்த வாரம் 3 பார்க்க போறோம். இது மிக கண்டிப்பாக மிக கவனமாக ஜபத்தோடு கேட்க வேண்டிய காரியங்கள். ஆகவே இதை கவனத்தோடு பார்ப்போம். முதலாவது இந்த சேமனுடைய தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பரிசேயர் மற்றும் வேத பாரகர் வாழ்க்கையிலிருந்து 5 பயங்கர எச்சரிக்கைகள், பயங்கரமான எச்சரிக்கைகள், ட்ரெட்ஃபுல் வார்னிங்ஸ். முதலாவது என்ன, நம்ம பயிற்சி செய்யாத காரியத்தை பிரசங்கிக்க கூடாது. டோன்ட் ப்ரீச் வாட் யூ வில் நாட் பிராக்டிஸ். நீங்க பயிற்சி செய்யக்கூடாத காரியத்தை பிரசங்கிக்க கூடாது. அப்படி பிரசங்கித்தால் மூணு காரியம் தெளிவாகுது. என்ன? உங்களுக்கு தெய்வீக அழைப்பு இல்லை, தெய்வீக மறுஜென்மம் இல்லை, தெய்வீக அன்பு இல்லை. ரெண்டாவது தலைப்பு, வெறும் வெளிப்பிரகாரமான மனிதர்கள் காணணும்ன்ற ஒரு மதத்தை ஒண்டி மெயின்டைன் பண்ணி எந்த இருதய மதமும் இல்லாம இருக்கக்கூடாது. இது ரெண்டு ரெண்டு பயங்கரமான எச்சரிக்கைகளை முதல்ல இந்த வாரம் பார்க்க போறோம். நம்ம முதலாவது பார்ப்போம். ஒன்னாவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு சொன்னார் முதல்ல பார்த்தோம்னா, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி. யாருக்கு இது சொல்லப்பட்டது? ஜனங்கள், சீஷர்கள், அங்க இருந்த ஜனங்கள். நேரடியா பரிசு அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு பாடம். ஒரு பயங்கரமான ஒரு சாப்டர் இது. 13 வசனத்துல இருந்து தான் அவங்களுக்கு நேரடியா கொடுக்க போறாரு. அது எச்சரிக்கையில ஆக்கினியை அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாடம். இந்த கூட்டத்துக்கும் சீஷர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. ஏன் கூட்டத்துக்கு? ஏன்னா இவங்க பரிசேயர்கள், இவங்க தான் பெரிய பரலோக மாதிரிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போலிகள்னு அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை சொல்லணும் முதல்ல. ஏன்னா ஒரு மனுஷன மக்களை வந்து கள்ள போதகிட்ட இருந்து நம்ம விடுவிச்சாதான் சத்தியத்தின் வழியில அவங்களை நடத்த முடியும். சத்தியத்தை அவங்க கேட்பாங்க. அந்த கள்ள போதகிட்ட மயங்கி இருக்கிற வரைக்கும் சத்திய வழியில அவங்க வரவே முடியாது. அப்படிதான் பல பேர் நரகத்துக்கு போயிருந்தது பாருங்களேன். ஆகவே இந்த கூட்டத்தை, இப்ப அவர் சாக போறாரு, செத்து மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போய் பரிசுத்தாவியை அனுப்பி தன்னுடைய அப்போஸ்தலர்களை உண்மையான சத்திய போதகர்களாக நடத்த போறாரு. இங்க அந்த கள்ள போதகர்களை அவரு வெளிகாட்டி அடையாளம் காமிச்சு காட்டும் போது, காட்டினாதான் அவர்கள் உண்மையான போதகரை அவர் அனுப்பும் போது அவர்களுக்கு செவி கொடுப்பாங்க. அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பல ஆயிரக்கணக்கான யூதர்கள், தங்களுடைய தலைவர்கள், தாங்கள் நம்பி இருந்த இந்த பரிசேயர்கள்லாம் போலி என்பதை நம்பி அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்டு அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்க. முதல் வாட்டியா 3000 பேர், அதுக்கப்புறம் 1000 பேர், எத்தனையோ ஆசாரியர்கள் வந்தாங்கன்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த சாப்டர் தான். ஆகவே இந்த பகுதி அந்த மக்களுக்கு ஏன் பேசுறாரு? வரப்போற சபைக்கு ஒரு ஆயத்தமாக இந்த கள்ளப்போதகர்கள் அடையாளத்தை காமிச்சு கொடுக்கிறார். இது சீஷர்களுக்கும் பேசுறாரு. ஏன்னா ஒரு காலம் இவர்கள் காண்டி உண்மையான போதகர்களாக ஆத்மா இவர்கள் மூலமா ரட்சிக்கணும் ஆண்டவர்னா இவர்கள் ஒருபோதும் இந்த மாதிரியே இந்த அடையாளத்தை பின்பற்றக்கூடாது. அதுக்காகத்தான் ரெண்டு பேருக்கும் எச்சரிக்கை. ரெண்டாவது வசனத்துல வருது, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு சீட்டா, அங்க ஒரு சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்களா? இருக்கலாம். மோசேயுடைய ஆசனம்னு சொல்லி ஒரு ஜபாலயத்துல வச்சிருக்கலாம். ஆனா இது என்ன குறிக்குதுன்னா, ஒரு சேர், ஒரு ஆசனம் போது ஒரு அதிகார பதவியை குறிக்குது. ஒரு ஜபாலயத்துல ஒருத்தனுடைய மோசேயுடைய ஆசனத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னா அவர் தான் பிரதான டீச்சர், அவர் தான் அந்த அதிகாரம், நியாயப்பிரமாணத்தை அதிகாரம், மோசேயுடைய பிரதானத்தை விளக்கி கொடுக்கிறவர். அதிகாரத்தை குறிக்குது. ஒரு ஒரு நிறுவனத்துல சேர்மேன்ன்றோம். சேர்மேன்னா என்ன? சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவரா? அங்க இருக்கிற குர்கா கூட தான் சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு. சேர்மேன் அது இல்ல, அங்க அங்க அதிகாரம் உடையவர் இல்லைங்களா? அவர் தான் அதிகாரம். இப்ப சிஎம்சி ஆசனம், பிரைம் மினிஸ்டர் ஆசனம் சீட்ன்றோம். அப்படின்னா சீட்னா அது அதிகார இடத்தை குறிக்குது. ஆகவே இங்க வேத பாரகர் பரிசேயர் மோசேயுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா இவர்கள் வந்து அந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகார பதவியில் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை அதிகாரபூர்வமாக போதிக்க, மோசேக்கு தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஸ்தலத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையின் வேலை நியாயப்பிரமாணத்தை படிச்சு மக்களுக்கு போதிக்கணும் அனுதினம். அதான் அவங்களுடைய பணி. ஆகவே அந்த பணியில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றார் 3 வசனத்துல, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அப்படின்னா அவர்கள் சொல்றதெல்லாம் செய்யணும்னு இல்ல, எந்த அளவுக்கு அவர்கள் உண்மையாக துல்லியமாக மோசே கொடுத்த தேவனுடைய நியாய பிரமாணத்தை பிரதிபலிக்கும்படிக்கு அதுல உட்கார்ந்து அதுக்கு உண்மையா இருந்து உங்களுக்கு போதிக்கிறாங்களோ அந்த சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நீங்க செய்யணும். பாருங்களேன், அதை செய்யணும். அதாவது தான் சொல்றாரு பாருங்களேன், செய்யுங்கள், கை கொண்டு செய்யுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ண வேண்டியது. ஆண்டவர் சொல்லல இந்த பரிசேயர்கள் வேதப்பாளர்கள் எல்லாம் மாயமால கூட்டம், அவங்க சொல்றது எதுவுமே நீங்க கவனிக்க வேண்டியதில்ல, அவங்க சொல்றத கேட்க வேண்டியதே அல்ல அப்படின்னு அவர் சொல்லல. அப்படின்னா ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுக்கறதுக்கு நேர் விரோதமாயிரும். சரிங்களா, அப்போஸ்தலன் பவுலே அந்த பிரதான ஆசாரியன் மோசமானவனா இருந்தாலும் 23rd அப்போஸ்தல நடவடிக்கைகள் அவருக்கு மரியாதை கொடுத்தார். அவங்க மாயமாலமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை நிராகரிக்க சொல்ல. கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானதுன்னா, சுத்தமானதுன்னா, அது மோசமான கல்ல போதகன் வாயில வந்தாலும் அந்த வார்த்தை கரப்படாது. அது அது வல்லமை உடையது, சுத்தம் உள்ளதுதான். அவர்கள் மோசமானவர்கள் மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தை போதிச்சாலும் நீங்கள் அதை கேளுங்க, அது உங்க இருதயத்தை கட்ட வேண்டியது, அது உங்க இதயத்தை பாதிக்க வேண்டியது. கேட்டு கீழ்படுவீங்க, ஒரு பிரசன்ட், ஒரு அரிஸ்டன்ஸ் மாதிரி உடனடியாக அதை கேட்டு அதை தொடர்ந்து கீழ்படுங்க. உடனடியாக தொடர்ந்து கீழ்படிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது யார் சொன்னாலும் பரவாயில்ல, சத்தியத்தை தேவ வசனத்தின்படி சொன்னா அதுக்கு கீழ்படிய கடமைப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை நான் கள்ள போதகம் போதிக்கிறேன், நான் கேட்க மாட்டேன்னு அது கவனிக்காம இருக்கிறது இல்லைங்களா, அப்படி செய்யாதீங்கன்றார். அவங்க சத்தியத்தை சொல்லும் போது சில நேரங்களில் நின்று போன கடியாரம் ஒரு நாளைக்கு 2 கரெக்டாக டைம் காட்டும் இல்லைங்களா, கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும். அதே மாதிரி இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்போ ஒரு வாட்டி உண்மையாக பேச ஆரம்பிப்பாங்க, சத்தியத்தையே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது சத்தியமாக இருந்தால் அதை மதித்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எந்த அளவுக்கு மோசேவுடைய ஆசனத்தை பிரதிபலிக்கிறார்களோ நீங்கள் கீழ்படியுங்க. ஏன்னா அவங்க அந்த பணியில் இருக்கிறாங்க, அதுக்காக படித்து வரலாறு அறிஞ்சு பாஷையை அறிஞ்சு எப்ரேயர் பாஷையை அறிஞ்சு அதெல்லாம் எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்றாரு. பாருங்களா, எந்த அளவுக்கு அந்த அவங்க சொல்கிற காரியங்கள் வேத வசனத்துக்கு ஒத்து போய் அதை புரட்டாமல் தெளிவாக வேத வசனத்தை அவமாக்காமல் சொல்கிறாங்களோ நீங்கள் அதை கவனிக்கணும். பாருங்களா, நிறைய இடங்களில் தப்பான மனிதர்கள் உயர்ந்த இடங்களில் போயிடலாம் இல்லைங்களா, மோசேவுடைய ஆசனத்துக்கும் ஏறி போயிடலாம். அதனால அந்த சத்தியத்தை நம்ம நிராகரிக்கணும்னு இல்லை. மேத்யூ ஹென்றி என்ற ஒரு அருமையா எழுதியிருக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவதூதர்கள் கொண்டு வந்தால் நாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அது காகை கொண்டு வந்தாலும் அது சரியான சுகமான முழுமையான ஆகாரமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அப்படிதான் அவர் சொல்றார். அதனால தான் ஆண்டவர் அதை மதிக்க சொல்றார். இப்பதான் வார்னிங்கை சேர்க்கிறார். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் இல்லைங்களா. மோசேவுடைய ஆசனத்தில் சொல்றது எல்லாத்தையும் கை கொண்டு செய்யணும். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவங்க வெறும் பிரசங்கம் தான் பண்றது, ஆனா அந்த பிரசங்கத்தின்படி நடக்கிறது இல்லை. அவங்க வரவும் மோசேவுடைய ஆசனத்தை கற்பனையை சொல்றதுதான், ஆனா அந்த கற்பனையின்படி அவங்க வாழ்க்கை இல்லை. என்னங்க மோசே அவங்க பயிற்சி பிரசங்கத்தின்படி வாழ்க்கை இல்லைன்னா எப்படி மோசேவுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க? அதுதான் நான் சொல்ற முதல் காரணம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தெய்வீக அழைப்பு இல்லை, கடவுள் அவங்களை அழைக்கல. அதுக்கு தகுதியா தேவனுடைய வசனத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. அதை என்ன சொல்லுது, அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என ஒரு அபகரித்து பிடிச்சுக்கிட்ட மாதிரி, தங்களை தாங்களே அதுக்கு நியமிச்சுக்கிட்ட மாதிரி அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தெய்வீக அழைப்பு இல்லை முதலாவது. இன்னைக்கு எத்தனையோ போதகர்கள் வரலாறுலையும் பார்க்கிறோம், நம்ம மோசையுடைய ஆசனத்தை எடுத்துக்கிட்டாங்க, தங்களை தாங்களே தீர்க்கதர்சின்னு சொல்லிக்கிட்டாங்க. எரேமியால ஐசாயாலால் திருப்பி திருப்பி பார்க்கிறோம். எரேமியால பார்த்தோம்னா அவர் திருப்பி திருப்பி கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்றார், ஆண்டவர் சொல்றார் எரேமியான் மூலமாக, இந்த தீர்க்கதரிசிகள் என்னுடைய நாமத்தில் பொய்யை உரைக்கிறார்கள். நான் அவங்களை அனுப்பல, அவங்களுக்கு கட்டணையா இடல, அவங்க கிட்ட பேசவும் இல்லை. பொய்யான கனவுகளை உங்களுக்கு தேவனுடைய வசனமாக சொல்றாங்க, வஞ்சனை தங்களுடைய இருதயத்தின் வஞ்சனைய உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தனையமா பேசுறாங்க. நான் அவர்களை அனுப்பவில்லை ஆனாலும் அவர்கள் ஓடினார்கள், நான் அவர்களோடு பேசவில்லை ஆனாலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். திருப்பி திருப்பி நான் அவங்களை அனுப்பல, அவங்க தெய்வீக அழைப்பை பெற்று வந்தவர்கள் அல்ல. ஐசாயா அதே மாதிரி சொல்றத பார்க்கிறோம். ஐசாயால பாத்தீங்கன்னா ஜனங்க எவ்வளவு மோசமா, 30:10 இந்த கலகம் பண்ணுகிற ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், அவங்களுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கேட்க விருப்பம் இல்லை. அவர்கள் தரிசனம் பார்க்கிறவர்களுக்கு பார்த்து அதை பார்க்காதீங்க என்றாங்களாம். தீர்க்க தரிசிகளை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லாதீங்க, இன்பமான காரியங்களை, நல்ல சந்தோஷமான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, சந்தோஷமா இருங்கள், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படியே நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கிறதே எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கே அவ்வளோ கஷ்டம், அதுல வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு கேட்கிறாங்களா. கர்த்தர் இஸ்ரவேல் பரிசுத்தர் எங்க கண்களில் இருந்து மறைத்து போடுங்க, எங்க கண்களுக்கு முன்பதாக எடுங்க, அவர் பரிசுத்தர், அவர் நியாயம் தீர்ப்பார், எங்களை மனம் திரும்ப சொல்ற, அதெல்லாம் சொல்லாதீங்க, எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்கிறாங்களா. பாருங்களேன் அதிசயம். இன்னைக்கும் எத்தனையோ சபைகள்ல, மாயமான சபைகள்ல எத்தனையோ கூட்டங்கள் குவியறதுக்கு காரணம் என்னன்னா, சத்தியத்துல இருந்து ஒளியறதுக்கு தான். இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு பெரிய கூட்டம் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, தேவனை அவங்களுக்கு காமிக்காம ஆண்டவர் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறதுன்னு அவங்களுக்கு இன்பமானதை பேசுறதுனால தான். அது ஐசாயா காலத்திலே இருந்திருக்கு. பாருங்க இந்த ஜனங்க ஏன் தாங்கள் பிரசங்கிக்கிறத கடைபிடிக்க மாட்டேன்றாங்கன்னா, தேவனுடைய அழைப்பு பெற்றவங்க இல்லை. அந்த இடத்தை தாங்களே ஒரு அபகரித்து, தெய்வீக அழைப்பு இல்லாம, ஆண்டவர் தங்களோடு பேசாம தேவனால் பேசின மாதிரி அவங்க பேசி, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் இல்ல, சொந்த அதிகாரத்துல, அவங்களுடைய சொந்த எண்ணத்துல, பாரம்பரியத்துல, தங்களுக்கு ஏற்ற ரூல்ஸ போட்டுக்கிட்டு அவங்கதான் தேவனுடைய மனிதர்கள் சொல்லி நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதானே, ஊர் முழுக்க பார்த்தோம்னா மோசேவுடைய ஆசனத்தில இயேசுடைய ஆசனத்தையே அபகரித்ததை பார்க்கிறோம். இயேசுடைய பேர்ல அவர் சொல்லாத வார்த்தைகள், சொல்லாத காரியங்கள், பொய்கள் எண்ணி முடியாத கூட்டம் கூட்டமாக, கனவுகள், காட்சிகள், பொய்களா ஊரெல்லாம், நரகத்துல இருந்து வந்த பொய்கள்லாம் பரப்பி ஜனங்களை நரகத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிற கூட்ட கள்ள தீர்க்க தரிசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த இவங்கெல்லாம் ஏன் எப்படி வந்தாங்க? தேவனுடைய அழைப்பில் வேத பூர்வமாக தகுதிகள் இருந்து அவங்கள நியமிக்கப்படலை, எல்லாமே சுய நியமனம். இந்த அபகரித்து தெய்வீக அழைப்பு இல்லாம வந்தாங்க. ஓகே, தேவனுடைய வசனத்தின் அதிகாரத்தில் அவங்க பிரசங்கம் பண்றதுல, அவங்க சுய அதிகாரத்தில். ஓகே, ரெண்டாவதாக இவங்க ஏன் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணி ஏன் கடைபிடிக்கிறது இல்லைன்னா, அவங்க மறுபடியும் பிறக்காததுனால. அதுங்க ஆண்டவர் வந்து அவங்க மோசையுடைய ஆசிரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனாங்க, அவங்க சொல்றத செய்யுங்க, ஏன்னா வேத வசனத்தை தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கைய பின்பற்றாதீங்க. ஏன் அவங்க வாழ்க்கை? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அவங்க செய்யறதுல அவங்க வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன் அவங்க வாழ்க்கை அப்படி இல்லை? ஏன் அவங்க பிரசங்கம் பண்ணது நடைமுறையில செய்யறது இல்லை? ஏன்னா அவங்க மாயமாலக்காரங்க, அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, போலிகள். அவங்க தேவனுடைய பிரமாணத்தை போதிப்பாங்க, வசனத்தை போதிப்பாங்க, நீதியை பத்தி, அன்பை பத்தி, பரிசுத்தத்தை பத்தி எல்லாம் போதிப்பாங்க, பாவத்தை கொல்லணும் போதிப்பாங்க, ஆனா அவங்க மறுபடியும் பிறக்கல. நீங்க கேட்கலாம், பாஸ்தர் எங்க போட்டிருக்குவீங்க அவங்க மறுபடியும் பிறக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தெளிவாக ரோமர் 2:17 போட்டிருக்கு. நீங்க உங்க பைபிள் இருந்தா திருப்பிக்கலாம், நான் தமிழ்ல வாசிக்கல, இங்கிலீஷ்ல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ரோமர் 2 ரோமர் உங்களுக்கு 1 அதிகாரம் 2 அதிகாரம் தெரிஞ்சிருந்தா, அவர்கள் வந்து பவுல் எல்லாருமே பாவத்துல சீர்கெட்டு போய் மறுஜன்மம் அடையாத பாவிகள்னு நிரூபிக்கிறாரு. 1 அதிகாரத்துல புறமதஸ்தரை எடுக்கிறாரு, 2 அதிகாரத்துல யூதர்களை எடுக்கிறாரு. அந்த 2 அதிகாரத்துல அவர் கொண்டு வருகிற வாதம் என்ன தெரியுங்களா? யூதர்களும் மறுஜன்மம் அடையணும், அவங்களும் சீர்கெட்டு பாவத்தின் கீழே இருக்கிறாங்கன்றதுக்கு அவர் கொண்டு வர வாதம் என்ன தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யூதருங்க வெறும் வெளிவேஷம் வச்சுக்கிட்டு அவங்க வெறும் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றது, ஆனா அதை கடைபிடிக்கிறது இல்லை. அது காரணம் என்ன? அவங்க மறுஜன்மம் அடையாதவங்க. அதான் அங்க கொண்டு வருகிற ஆர்கியூமெண்ட். 17வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களை யூதான்னு கூப்பிட்டுக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்துல நம்பி இருக்கிறீங்க, தேவன்ல பெருமை பாராட்டுறீங்க, அவருடைய சித்தம் தெரியும், நன்மையானது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்துல போதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களை எந்த ஒரு குருடனுக்கு வழிகாட்டியா உங்களை சொல்லிக்கிறீங்க, இருள இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமா உங்களை பேசிக்கிறீங்க, முட்டாளுக்கு ஞானத்தை போதிக்கிறவனாக, குழந்தைகளுக்கு போதகராக உங்களை, ஞான சத்தியத்தின் அறிவு உங்ககிட்ட இருக்கு. ஆகவே நீங்க 21வது, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதிக்கிறியா? மற்றவனுக்கு திருடாதேன்னு சொல்லுகிற நீ திருடாம இருக்கிறியா? விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யாம இருக்கிறியா? விக்கிரங்களை வெறுக்கணும்னு ஆலயங்களை கொள்ளை அடிக்கிறியே, நியாயப்பிரமாணத்துல ரொம்ப பெருமை பாராட்டுற நீ தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை உடைச்ச அவமதிக்கிறிய, உன்னுடைய உன்னால தேவனுடைய நாமம் புறமுகத்தர்கிட்ட தூஷிக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? எப்பா நீங்க வெறும் போதிச்சு போதிச்சு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா உங்க வாழ்க்கையில அதை பிராக்டிஸே பண்றது இல்ல, உங்க இருதயத்துல அதை பிராக்டிஸே பண்றது இல்ல. வெளிப்பிரகாரமான மதம், அதான் 28வது வசனத்துல, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. வெறும் வெளிப்பிரகாரமா இருந்துட்டா யூதன் அல்ல. புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எளிதில் எழுத்தின்படி உண்டாகாமல், வெறும் எழுத்துல ஒண்டி நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னு இல்ல, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கும். வெளியில நான் சர்ச்சுக்கு போறேங்க, வெளியில நான் யாரையும் கொலை பண்றது இல்லைங்க, வெளியில யாரையும் நான் விபச்சாரம் செய்யறது இல்லைங்க, அதுல எல்லாம் விஷயமே தான் சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு நீ மதம் நினைச்சிட்டு இருக்க, நீ மத்தவனுக்கும் அதை வச்சு போதிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ மத்தவனை கொலை செய்யாத என்ற உன் இருதயத்துல எவ்வளவு கோபம் உனக்கு வச்சிருக்க, எவ்வளவு கொலகார இருதயத்தை நீ வச்சிருக்கிற, மத்தவனை பார்த்து விபச்சாரம் செய்யாதன்ற உன் இருதயத்துல செஞ்சுக்கிட்டு இல்லையா? நீ எவ்வளவு விபச்சாரம், எவ்வளவு பொருளாசை உனக்கு, எவ்வளவு திருட்டு உன் இருதயத்துல, இருதயத்துல எவ்வளவு கொலகார எண்ணங்கள். வெளியில இருக்கிறவன் மதம் கடவுள் அவன் மேல இன்ட்ரெஸ்டட் இல்லப்பா, உள்ளத்துல ஆகணும் விருத்த சேதனம், அதுதான் மறுஜன்மம், அது ஆகணும். பாருங்களேன், அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணுவான்? மற்றவனுக்கு போதிச்சுக்கிட்டு இருப்பான், உன் இருதயத்துல ரகசிய வாழ்க்கையில பிரமாணத்தை உடைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா உனக்கு விருத்த சேதனம் மறுஜன்மம் ஆகாத ஒரு இருதயம் இருக்கு. மறுஜன்மம் ஆகாது இருக்கும்போது நம்ம என்னதான் பண்ண முடியும்? மற்றவனுக்கு போதிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது. பாருங்களேன், அதனால அப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால, நீ வாழ்ற வாழ்க்கையெல்லாம் மனுஷ புகழ்ச்சிக்கு. எல்லாரும் என்ன பக்திமான்னு சொல்லணும், எவ்வளவோ ஒழுங்கானவர் சர்ச்சுக்கு போறாரு, மனுஷ புகழ்ச்சிக்கு வாழ்றவன் இல்லை. உண்மையான மறுஜன்மம் படைக்கப்பட்டவனுடைய புகழ்ச்சி தேவன் கிட்டது வரும், அவன் தேவனுடைய புகழ்ச்சிக்கு இருதயத்துல சுத்தமா வாழ்வான். பாருல, பவுல் இந்த பகுதியில யூதர்களை இன்னும் கூட எப்படி சொல்றான்? அப்ப நீங்க புறமதஸ்தர்களுடைய மோசமான சாக்குப்போக்கு சொல்ல முடியாது இருக்கிறீங்க, ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் அறிவு இல்லை. பாவிகளே மிகப்பெரிய பாவிகள் யாரு? நியாயப்பிரமாணத்தை அறிவு இருந்து அதை மத்தவன் செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு போதிச்சு அதை தன்னுடைய இதயத்துல உடைச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் பெரிய பாவி மாயமாலக்காரன்றார். பாருங்களேன், ஆகவே மறுஜன்மம் பாருங்க, இதை கவனிச்சுக்கங்க. நம்ம எவ்வளவு தான் மறுஜன்மம் அடையாது இருந்தோம்னா வேத வசனத்தை படிக்க முடியும், வேத வசனத்தை அட்மயர் பண்ண முடியும், ஏன் மத்தவங்களுக்கு அதிசயமா பிரசங்கம் கூட பண்ண முடியும். ஆனா நம்ம உள்ளான இருதயத்துல தேவனுடைய வசனத்தை நியாயப்பிரமாணத்தை நேசிக்க முடியாது, அதை கீழ்படிய முடியாது. அதனால பவுல் ரோமர் 7:22 சொல்ற, என்னுடைய உள்ளான மனிதரில் நியாயப்பிரமாணத்தில் நான் பிரியப்படுகிறேன். அது வெறும் மறுஜென்மம் ஆனவனுக்குத்தான் பரிசுத்தாவி அவன் உள்ளத்துல வந்து அவருடைய வார்த்தைய பிரமாணத்தை இருதயத்துல எழுதும் போதுதான் அது மேல பிரிய வரும். அவன் புது இயற்கை புது சிருஷ்டியாக மாறும்போது தான் தேவனுடைய வசனத்தை இருதயத்துல கடைபிடிக்கணும்னு வரும். இருதயம் மறுஜென்மம் ஆகாதவனுக்கு எந்த விதமான நியாயப்பிரமாண பிரியமும் இருக்காது. அவனுக்கு உள்ளுக்குள்ள தன் மாம்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பிராணியோ தேவ வசனத்தை கீழ்படியக்கூடிய ஆற்றலோ இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அவன் செய்யக்கூடியதெல்லாம் எல்லாம் வெளிப்பிரகாரமா நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். அவுட்ரோட அதனால தான் பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமா உரலாம் ரூல்ஸ் ஒழுக்கம் மதங்கள் பாரம்பரிய சபைகள் பார்த்தீங்கன்னா ஓ வெளியில என்ன ஒழுக்கம் ஒழுங்கு என்ன ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அது நெறிமுறைகள்லாம் பயங்கரமா இருக்கும். ஜபம் பண்ணணும் டைமுக்கு, ரெகுலரா ஃபேமிலி ப்ரேயரு ரீடிங்கு எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே மைமிஸ்லேருந்து போ நம்மளே அப்படி இல்லையே எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் ஸ்ட்ராங் வெரி நைஸ் வெளியில் ஆனால் இருதயத்தில் இருதயத்தில் இருக்காது பாருங்களேன். அதான் பார்க்குறோம் மறுஜென்மம் அடையாதவங்க எவ்வளோதான் வெளியில் ஒழுக்கமோ வெளியில் நெறிமுறைகளோ இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தை தங்களால கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்க மாயமாலோ மாம்சத்தின் வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. போய் மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒழுக்கம் எவ்வளோ நைஸ் எவ்வளோ நல்லா வெளியில இருப்பாங்க அந்த டீச்சர்ஸ் கூட, ஆனா அவங்க போதிக்கிற வெளியில போதிக்கிற இருதயத்துல கடைபிடிக்க முடியாது. ஏன்னா மறுஜென்மம் அடையாத இருதயங்கள். அதனால்தான் பவுல் சொல்றார் கொன்னு தீமோத்தியில மாயமாலத்தில் அவர்கள் பொய் பேசுகிறார்கள். ஏங்க எப்படிங்க அவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியும், அவங்க அப்படி வாழாம எப்படிங்க அது பிரசங்கம் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய மனசாட்சி சூடுண்டு போனதுனால், சூடுன்னா தீக்காயம் பட்டுருச்சுன்னா அந்த நர்ஸ் எல்லாம் செத்து போயிடும், அதனால எவ்வளவு குத்துனாலும் தெரியாது. இவங்க வந்து இந்த பொய்ய பேசி பேசி எந்த அளவுக்கு பொய்யில வாழ்ந்துட்டாங்க மாயமாலத்துல வாழ்ந்துட்டாங்கன்னா மனசாட்சி கூட இப்ப குத்துறது நின்று போய் அவங்க பொய்யா சொல்லி மாய அவங்க சொந்த இதயத்திலேயே கடைபிடிக்க முடியாதது பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம அந்த மனசாட்சி கூட குத்த மாட்டேங்குது. அந்த பொய்யிலேயே வாழ்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ எந்த எத்தனை வருஷங்கள் அந்த பொய் சொல்லி மனசாட்சிய உணர்வில்லாம போயிருச்சு. எவ்வளவு சீர்கேடு உள்ள இருந்தாலும் வெளியில பிரசங்கத்துக்கு குறையே இல்லை பாருங்களேன், குறையே இல்லை. இவங்கெல்லாம் ரொம்ப அறியாமை உள்ள ஒன்னும் தெரியாத டீசன்ட் மக்கள் இல்ல, கடினப்பட்ட மாயமாலக்காரங்க. வெளியில பெரிய உயர்வான அழைப்புக்கு அழைப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களே அந்த நிலைமைக்கு வாழ்றதே கிடையாது, வாழ்றது இல்லை. அதான் சொல்றாரு அவர்கள் செய்யன்று சொல்லியும் அப்படி வாழ்றது இல்லை. எத்தனை இருக்கு நம்ம இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு இயேசுடைய ஆசனத்தை எடுத்துக்கிட்டு வெளிப்பிரகாரமான ஒழுக்கம் என்ன நெறிமுறைகள் என்ன எத்தனை ஜனங்களை கட்டுப்படுத்துறது என்ன, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் குப்பை. உண்மையான நீதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பயங்கரமான பிரசங்கம் சபை என்னவோ நடக்கும், பெரிய கூட்டங்கள்லாம் வரும். ஆனா கொஞ்ச நாட்கள் அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும், அந்த பாஸ்டர் அந்த சர்ச்சில் திருடி ஜெயிலுக்கு போயிட்டாரு, இல்ல அந்த சபையில இருந்து பெண்களோடு உறவு வச்சிருந்தார், ஐயோ இவர் இவ்வளவு பிரசங்கம் எல்லாம் பண்ணாரு இவ்வளவு இதெல்லாம் பண்ணாரு. எப்படி உனக்குள்ள மறுஜென்மம் இல்லைன்னா மாம்சத்தை கட்டுப்படுத்துற வல்லமையே இருக்காரு. வெளியில இப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியும். சிலது வெளியே வருது, சிலது நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும். ஆகவே ஏன் இவங்க பிரசங்கம் பண்ணியும் வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாம இருக்கிறாங்க, தெய்வீக அழைப்பு இல்ல மறுஜென்மம் இல்ல மூணாவது தெய்வீக அன்பு இல்லை அதனாலதான் இவங்க இப்படி செய்யறாங்க. நாலாவது வசனம் சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளில் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். என்ன படம் பாருங்களேன், இவங்களுக்கு தெய்வீக அன்பு இல்லாதது. ஏன் இவங்க வெறும் ப்ரீச்சிங்கு அதை கடைபிடிக்காம இருக்கிறாங்கன்னா தெய்வீக அன்பு இல்லை இவங்களுக்கு. அந்த அன்பு இல்லாம மக்களை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரசங்கம் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப பயங்கரமா ஃபயரியா சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும். அந்த படம் ஆண்டவர் எப்படி காட்டுறாரு பாருங்களேன், ஒரு ஒரு அடையாள மொழி தான். ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க, ஒரு கழுதை, அந்த கழுதை மேல லோடு ஏத்திக்கிட்டே இருக்கிறாரு, லோடு லோடு மேல மேல மேல. சில கழுதைகள்லாம் பாத்தீங்கன்னா 10 அடி லோடு பாரம் வச்சிருப்பாங்க, அது பத்தாதுன்னு சைடெல்லாம் கயிறை போட்டு கட்டி ஃபுல்லா கட்டி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா சில இதெல்லாம் லாரி பெரிய ட்ரக் எல்லாம் எல்லா பக்கமும் கட்டி அந்த லாரியே கோணையா போயிட்டு இருக்கிறோம், அப்படியே கீழே உளுந்துரமான்னு பயமா இருக்கும் அந்த அளவுக்கு லோடு. அதே மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த ட்ரக் கழுதை தானே, அந்த கழுதை மேல கட்டிட்டு பாவம் அந்த கழுதை அவ்வளோ வெயிட்ட போட்டுறாங்க, அந்த மிருகமே தெரிய மாட்டேது, வெறும் லோடு தான் தெரியுது, அவ்வளோ லோடு அது மேல சுமத்திட்டு அது தள்ளாடிக்கிட்டு நடக்குது, கீழே விழுந்துருமா இந்த பக்கமா. ஆனா இவர் கைவேசிக்கிட்டு பக்கத்துல நடக்கிறாரு, அதுக்கு ஒரு விரலாடு கொடுத்து சப்போர்ட்டே பண்றது இல்ல. அதான் படம் இங்க, யோசிச்சு பாருங்க, இந்த பரிசேருங்க அதான் செய்யறாங்க. இவங்க ரூல்ஸ் ரூல்ஸ் சடங்கு பாரம்பரியம்னு எக்கச்சக்கமா மக்கள் மேல போட்டு, ஆண்டவருடைய பிரமாணங்கள் கொஞ்சம் இருந்தாலும் இவங்களா சேர்த்தது 613 அடிஷனல் ரூல்ஸ் இவங்க கொண்டு வந்து எது கொண்டு வந்தாங்க, ஆண்டவருடைய பிரமாணம் இங்க இருக்குன்னா அதை உடைக்கிற நிலைமைக்கு யாரும் அதுகிட்ட போயிடக்கூடாது, அதுல இருந்து ஒரு வேலி போட்டு இங்க நீங்க ஒழுங்கா இருந்தாதான் அங்க நீங்க போய் போக மாட்டீங்கன்னு சொல்லி இவங்களா எக்கச்சக்கமான ரூல்ஸ ரெகுலேஷன்ஸ போட்டு தாங்க முடியாத பாரத மக்கள் மேல் சுமத்திட்டா. அது செய்யாத இது பண்ணாத சுமப்பதற்கு முடியாத அரிதான காரியம், இம்பாசிபிள் லோட், முடியாதியா இது, தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு லோட். மனுஷர் தோளின் மேல் சுமந்து பாரம் சுமந்து சுமந்து சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறது, பாரம் நிக்கிறது இல்ல. இவ்வளா கற்பனை பாரம்பரியம் பைபிள்ல இல்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்ல கற்பனைகள்ல இல்ல, அவங்களா ஏற்படுத்தின ரூல்ஸ போட்டு அதுக்கு தண்டனைகளும் ஏற்படுத்தி சின்ன சின்ன காரியங்களையும் நுணுக்கமாக அதை ஃபாலோ பண்ணணும், ஒன்னும் விடக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட். அப்போஸ்தலர்கள் 15:10 அப்போஸ்தலர்களே சொல்றாங்க, நம்ம பிதாக்களும் நாங்களும் தாங்க முடியாத நுகம், அது தாங்க முடியாத நுகம். யூத மதத்தின் ரூல்ஸை பார்த்து என்ன அப்பாடி, அங்கெல்லாம் அவங்களுடைய அந்த ரூல்ஸின் கேற்றபடித்தான் அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. அது ரூல்ஸை சுமக்கிறது மாத்திரம் இல்லை, அது கடைபிடிக்கலன்னா அது வருகிற குற்றம் தண்டனை பயங்கரம், அந்த குற்றத்தை சுமப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த கீழ்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு பரலோகம், எந்த அளவுக்கு கீழ்படியிலையோ அந்த அளவுக்கு நரகம். ஒரு லீகலிஸ்டிக் சிஸ்டம் பண்ணுவாங்க, நியாயப்பிரமாண சிஸ்டம், பிரமாணம் பிரமாணம், ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ். அங்க இறக்கத்தை பத்தி போதனை இல்லை, கிருபைய பத்தி, மன்னிப்பை பத்தி, தயவை பத்தி இல்லை, ஜனங்கள் மேல ஒழுக்கம் ரூல்ஸ் ரூல்ஸ், முடிவில்லாத முடிவில்லாத குற்றங்கள் சுமத்தப்படுறது, தாங்க முடியாத பாரங்கள். தங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுல அந்த கிறிஸ்தவ மதத்தையே ஒரு தேவனை சந்தோஷத்தோடு சேவிக்கிற மாதிரி இல்லை, அதை துக்கமா பாரமா மாத்தி விட்டாங்க. எல்லாம் ரூல்ஸ் தான், ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் மத்தம் அவங்களுக்கு தான், வெளியில சாதாரண ஜனங்களுக்கு தான், அவங்க தான் மீறி நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட முடியும். நம்மெல்லாம் பக்திமான்கள், நாங்கள் எப்பொழுதும் வேதத்தை படிக்கிறவர்கள், ஜபம் பண்றவர்கள், காணிக்க கொடுக்கிறவர்கள், ஆலயத்துக்கு போறவங்க, உபவாசம் பண்றவங்க, நாங்கெல்லாம் ஒருபோதும் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு தான், சாதாரண ஜனங்களுக்கு தான், அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. இந்த பாரத்தை மத்தவங்க மேல சுமப்பாங்க பாருங்களா, அது அவங்களுக்கு வர ஸ்ட்ரிக்டா சுமப்பாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் வியாபாரிகள் மேல போட்டு, சாதாரண ஜனங்கள் மேல போட்டு, இந்த ஸ்காலர்லி ஜனங்க இவங்கெல்லாம், இவங்களுக்கு அதெல்லாம் சரியராது. அந்த ரூல்ஸ் ஆண்டவருடைய பிரமாணத்தை வச்சு இவங்களுடைய இயலாமையை உணர்த்தி தேவனுடைய இறக்கத்தின் கிருபைய நாடுறதுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இந்த பாரத்தை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு விரலையும் இவங்க உயர்த்தி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நியாயப்பிரம ஓய்வு நாளுன்னா அதை ஒரு பாரமா பண்ணி ஆயிரக்கணக்கான ரூல்ஸ், ஊசிய தூக்காத முடிய வாராத அப்படி இப்படின்னு எத்தனையோ ரூல்ஸ், ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அவ்வளோ பாரத்தை சுமக்கிறானேன்னு சொல்லி அதை ஏதாவது லெகுவாக்கலாமா, லைட்டன் பண்ணலாமா, இவ்வளோ அவங்கள குத்துதே இவ்வளோ வேதனைப்படுத்துதேன்னு கொஞ்சம் இறக்கத்தை பற்றி தாராளத்தை பற்றி, சரி இதெல்லாம் மனுஷருக்கு பண்ணது தானே, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா, நோ நோ, கொஞ்சம் சின்ன தண்டனையும் விடமாட்டாங்க, சின்ன மீறுதலுக்கும் தண்டனை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அதான் பவுல் சொல்றாரு, அந்த நிலைமையில வாழ்ந்து பார்க்கணும், அப்பதான் நமக்கு தெரியும். பவுல் சொல்றாரு 1 Timothy 3:8, அதை சாப்பிடாத, இதை செய்யாத, திருமணம் செய்யாதன்னு ரூல்ஸ், பயங்கர ரூல்ஸ். Mark 12 வருது, விதவைகளையும் ஏழைகளையும் விட மாட்டாங்க, காணிக்க கொடுக்கணும்னா கொடுக்கணும், நீ விதவோ அதெல்லாம் இல்லை, உனக்கு தண்டனை வரும், ஜெபத்து ஆலயத்துல இருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏழைகளை எரேமியா ஐசாயா எல்லாம் திட்டுவாங்க. அதில் பார்க்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து மேய்ப்பர்களாக இருந்து ஆடைத்தானே போஷிக்கணும், இந்த மேய்ப்பர்களை ஆடையை சாப்பிடுவாங்க. ஆடையை சாப்பிட்றது ஆடுக்கு போஷணம் இல்லை, ஆடை இவங்களுக்கு போஷணம். இவங்களுடைய பேரை புகழுக்கு பெருசாக்குறதுக்கும் ஐஸ்வர்யத்தை பெருசாக்குறதுக்கும் தங்களை வளர்த்துக்கிறதுக்கும் தங்களுடைய மக்களை பயன்படுத்தின மக்கள் தங்களை உயர்த்திக்கிறதுக்கு இதான் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய சாம்ராஜ்யங்க. ஜனங்களை சேவிக்கிற பதில் ஜனங்களை பயன்படுத்தி தாங்கள் உயர்றது, ஜனங்களை கொடுமையா நடத்துறது, தங்களுடைய சாம்ராஜ்யத்தை வளர்க்கறது. இது ஆண்டவர் பார்த்தாரு. யோ அவர் பார்த்து 10வது அதிகாரத்துல மனது உருகலையா, இப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் கீழே அந்த மக்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல செதறுண்டு போட்டு அவர் மனது உருகினார்னு பாக்குறோம். ஒரு வேறனை கூட எடுத்து லெகுவாக்கலாமா? நோ. இப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசுடைய செய்தி எப்படி இருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? இப்படி பாரத்துல வேதனையில வாடிக்கிட்டு இருந்து இந்த ரூல்ஸ்ல நியாயப்பிரமான சிஸ்டம்ல பாரத்தில் சுமர்க்கவே முடியாத பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசு வந்து என்ன சொன்னார்? மத்தேயு 11:22 கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இல்லைங்களா, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். ஐயோ ரெஸ்ட் இல்லாம தவிக்கிறீங்களே, இதுல அந்த மேய்ப்பர்கள்கிட்ட தவிக்கிறீங்களே, கள்ள மேய்ப்பர்கள்கிட்ட. என்னுடைய நுகம் லேசானது, என்னிடத்திலிருந்து படியுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் காண்பீங்க. வாங்க, நான் கொடுக்கிற நான் இலைப்பாறுதல் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய நுகம் உங்க மேல போடும்போது நியாயப்பிரமாணத்தின் நுகம் இல்லை, உங்களுடைய சார்பாக உங்களை என்னோடு இணைத்து கொண்டு உங்களுடைய சார்பாக எல்லா நியாயப்பிரமாணத்தின் நீதியும் உங்களுக்கு நிறைவேற்றி என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்தில் எழுதி நான் உங்களை கடைப்பிடிக்க வைப்பேன். அந்த பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால நீங்க பரலோகத்துக்கு போறதோ இல்லையோ, என்னக்கிட்ட உறவு இருக்குதோ இல்லையோ அதன் அடிப்படையில் இல்லை, என்னுடைய பணியின் அடிப்படையில். என்ன ஒரு சுவிசேஷமா இருந்திருக்கும், என்ன குட் நியூஸ்! இந்த சுவிசேஷம் தான் அவங்க போய் அறிவிச்சாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு அவருடைய ஊழியக்காரங்களும் அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவும் காஸ்பலை ப்ரீச் பண்ணாங்க. மன்னிப்பை பத்தி, இரக்கத்தை பத்தி, இயேசு சிலுவையில என்ன செஞ்சாருன்னு பண்ணி சபையை ஏற்படுத்தினாங்க. அங்கேயும் சும்மா இருந்தாங்களா இந்த கள்ளப்போதகருங்க? அங்கேயும் கலாச்சி சபைக்கிட்ட வந்துட்டாங்க, கொலோசு சபை கிட்ட வந்துட்டாங்க. அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க? நீங்க விருத்த சேதனம் செய்யணும், நீங்க சடங்க செய்யணும்னு. அதனாலதான் கலாத்தியர் 5 அவர் எழுதுறாரு, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலைத்திருங்கள். நீங்க திருப்பியும் அந்த அடிமைத்தனத்துக்கு போவாதீங்க, கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு இன்பமா இருந்திருக்கும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்கள் ஆக்கினார். நாம் நியாயப்பிரமாணத்து கீழ் இல்லை, கிருபையின் கீழ் இருக்கிறோம். கிரியைகள்னால அல்ல, தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இதான் பிரசங்கம் பண்ணாங்க. இப்போ பேதுரு ஒருபோதும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, உங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால் உங்கள் பாரங்கள்லாம் அவர் மேல் போடுங்க. எவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சு சுவிசேஷம். நேர் முரண்பாடா இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்துச்சு. ஆனா இந்த பரிசேயர்கள் இப்படித்தான் இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க பாக்குறவங்க ஃபால்ஸ் டீச்சிங், மக்களை ரூல்ஸ் போட்டு ஒழுக்க நெறிமுறைகளை போட்டு கட்டுப்பாடுகளை போட்டு ஒண்ணுக்கு மேல போட்டு அதை செய்யாத இதை செய்யாத எல்லாம் மனுஷன் பண்ண ரூல்ஸ், ஆண்டவருடைய பிரமாணம் இல்ல இல்லைங்களா? எத்தனை யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய பிரமாணத்தை தவிர்த்து போதகர்களுக்கு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் எத்தனை போதகர்கள் ரூல்ஸ், பெண்கள் வெறும் ஒயிட் சாரி தான் கட்டணும், நகைகள்லாம் போடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. சில பேர் இல்லை கேத்தலிக்கில் வச்சுருக்காங்க, என்ன கொடுமை, கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாம் தப்பாக செய்வாங்க அவங்க, அவங்க சொல்கிறது அவங்களே கீழ்படுகிறது இல்லை. வேட்டிக்கனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீஸ்ட் இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, எல்லாம் இந்த இதை ஃபாதர் யாரை ஃபாதர்னு கூப்பிட்டுக்குவாங்க. இதான் அவங்க வாழ்க்கை பாருங்களேன். சில பேர் கல்யாணம் இவங்களதான் பண்ணணும், ஏன்னா எங்க வாழணும், என்ன பிள்ளைகளை பெற்றுக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எல்லாம் மனுஷ ரூல்ஸ் ரூல்ஸ். 4 மணிக்கு எந்திரிக்கணும், 2 மணி நேரம் ஜபம் பண்ணணும், கேண்டில் கொளுத்தணும், முழங்க எவ்வளவு கொடுமை, எல்லாம் பிரமாணம், மனுஷ பிரமாணம். பைபிள் சர்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் ஒரு சோகம் என்ன தெரியுங்களா, எப்ப பாரு பிரசன்ன நியாய பிரமாணத்தை பத்தி, பிரமாணத்தை யூஸ் பண்ணணும் பண்ணி அதை நம்ம கடைபிடிக்க முடியாதுன்னு சுவிசேஷத்துக்காக பண்றது இல்ல, நியாய பிரமாணத்தை பிரசங்கம். இன்னும் சில பேருக்கு ரொம்ப ஃபேவரட் டாபிக் பரிசுத்தமாக்குதல், எப்ப பாரு பரிசுத்த உண்மைதான் பிரசங்கம் பண்ணணும், அதெல்லாம் அதை பண்ணி 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 மக்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. உண்மைதான் நம்ம பிரசங்கம் பண்ணணும், ஆனா அதுவே பண்ணிக்கிட்டு மக்களை பாரப்படுத்துறது இல்ல. கிருபைய பத்தி, இறக்கத்தை பத்தி, கிறிஸ்துவில நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களை பத்தி போதிச்சு ஒரு பேலன்ஸ் பண்ணணும், ஜனங்களை பேர்டன் பண்றது இல்லை. பாருங்களேன், சில பேர் அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாத ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கிட்டு அதுல முடியாத தோல்வியா இருக்கும் போதுதான் எப்பப்பா இதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையில அதை கீழ்படிய மாட்டாங்க, மத்தவங்க தலை மேலதான் கட்ட பார்ப்பாங்க. ஆகவே முதல் வார்னிங் என்ன, டோன்ட் ப்ரீச் வாட் யூ வில் நாட் ப்ராக்டிஸ், இல்லைங்களா. இது மூணு காரியம் காட்டுது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாத, பயிற்சி பண்ணாத காரியங்களை மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. மூணு காரியங்களை காட்டுது. என்ன இது செஞ்சா, ஒருவேளை அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தெய்வீக அழைப்பு இல்லை, தெய்வீக மறுஜன்மம் இல்லை, தெய்வீக அன்பு இல்லைன்னு பார்க்கறோம். ரெண்டாவது எச்சரிக்கை வேகமா பார்ப்போம். அவர் அஞ்சாவது வசனத்துல சொல்றாரு, தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களையும் அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கலையும் பெரிதாக்கி. ரெண்டாவது வார்னிங் என்ன, முதலாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணாததை ப்ரீச் பண்ணக்கூடாது, நம்ம ப்ரீச் பண்றது தான் பிராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, வெறும் வெளிப்பிரகாரமாக மனுஷர் காணணும்ன்ற ஒரு மதத்தை வச்சு எந்த இதய மதமும் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதான் இவங்களுடைய இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது. பாருங்களேன், இதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது. இவங்க எல்லாம் செய்யறது எல்லா காரியமும் அவங்களுடைய மதத்தின் நோக்கம் என்ன, மனுஷருங்க பார்க்கணும். இயேசு அதில் ரெண்டு அடையாளங்கள் கொடுக்குறாரு, எவிடன்ஸ் கொடுக்குறாரு. இவங்க யோசிச்சு பாருங்க, அவங்களால அங்க நேரடியாக நிற்கிறாங்க, நேரடியாக காமிக்கிறாங்க, எவ்வளோ கேவலமாக அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு காப்பு நாடாக்கள் அப்படின்னா என்ன, ஃபைலாக்ட்ரீஸ் வருது. இது வந்து பழையற்பாடு உபாகமம் 6:6 ஒரு வசனம் இருக்கு. என்ன, தேவனுடைய பிரமாணங்களை, கற்பனைகளை நீ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், வீட்டில் எழுதி வைக்கணும், படுக்கும்போது எந்திரிக்கும் போது வைக்கணும், உன் நெத்தியில நீ கட்டிக்க, உன் ரைட் ஹேண்ட்ல நீ கட்டிக்கன்னு போட்டிருக்கு. பழைய பாடல எல்லாருமே அதை ஒரு அடையாளமாக தான் பார்த்தாங்க, யாருமே அதை ஒரு இதா பார்க்கல. நெத்தியில அது என்ன பார்த்தாங்க, நெத்தியில கட்டிக்கனா நீ உன்னுடைய சிந்தனையில எல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி சிந்தி, கற்பனையின்படி சிந்தி. உன் ரைட் ஹேண்ட்லனா உன் கை, ரைட் ஹேண்ட் செய்கிற உன்னுடைய செயல்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி செய். இதான் அதனோட அடையாள அர்த்தம். பழைய பாடல எல்லாருமே அதான் பார்த்தாங்க, மல்கியா வரைக்கும். ஆனா இந்த 400 அமைதல் காலம் வந்தவுடனே, இந்த பரிசேயர்கள் வந்தவுடனே வெறும் மனசுல ஒண்டி சிந்திச்சா, கையில ஒண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தா மக்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவங்க மனுஷங்க பார்க்கணும்னு தானே எல்லாத்தையும் செய்யுது, மக்கள் பார்க்கணும் என்பதற்காக இவங்க புதுசா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்ன, இந்த காப்பு நாடாக்கள் ஒரு லெதர்ல கட்டி நெத்தியில கட்டிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பாக்ஸுங்க போட்டு வச்சுக்குவாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு வசனங்களை எழுதிட்டு அது உள்ள போட்டுக்குவாங்க. எப்படி பாருங்க, அப்ப ஜனங்க என்ன நினைப்பாங்க, கையிலையும் நெத்தியிலையும் கட்டிக்குவாங்க. பார்க்கும்போது ஜனங்க, ஆஹா இவங்க வசனத்தையே சிந்திக்கிறோம், என்ன அடையாளம் பாருங்களேன், நெத்தியில அவர் வசனத்தையே சிந்திச்சுட்டு இருக்காரு. எப்படி தெரியும், அந்த காப்பு நாடாக்கள் பாருங்க. ஓகே, இது பத்தாதுன்னு சொல்லி ஆர்டினரி ஜனங்களுக்கு ஒரு சின்ன காப்பு நாடாக்களை கட்ட வச்சாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, என்ன மாதிரி காப்பு நாடாக்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி. சாதாரண காப்பு நாடாக்கள் இல்ல, இவங்களுடைய காப்பு நாடாக்கள் ரொம்ப அகலமா பெருசா இருக்கும். ஆர்டினரி ஜனங்க வந்து சின்னதா போட்டிருப்பாங்க, இவங்க பெருசா போட்டுக்குவாங்க, ரொம்ப பக்தி, ரொம்ப பக்திமான்கள் மாதிரி. ரெண்டாவது, ஆர்டினரியா ஆலயத்துலதான் போட்டுக்குவாங்க, அது ஜபம் பண்ணும்போது ஆலயத்துல. இவங்க எங்க போனாலும் போட்டுக்கிட்டு நடப்பாங்க அந்த காப்பு நாடாக்களை, பெருசா போ மார்க்கெட்ல போனாலும் எங்கேயும் எங்கேயும் ஆலயத்துல போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அவர் அதை காட்டுறாரு, பாருங்க எவ்வளோ பெரிய அகலமான காப்பு நாடாக்களை போட்டு அகலம் பாகுன்றாங்க. ஏன், மக்கள் பார்க்கணுன்றது தான் இவங்களுடைய இது, அதுக்கு அடையாளம் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, வஸ்திரத்தின் தொங்கலை பெரிதாக்கி. பல ஏற்பாடுல போட்டிருக்கு, நீங்க என்னுடைய ஜனங்க, மற்ற தேசங்களை விட வித்தியாசமானவங்க, என் பிரத்யேக ஜனங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பார்டர், துணியில ஒரு பார்டர் வைக்க சொல்லி இருந்தார் ஆண்டவர். அது தங்களை வித்தியாசப்படுத்தணும் என்பதற்காக இல்லைங்களா. அது என்னாகுமோ 15 அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம், 38 வசனத்தில். அது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அந்த வஸ்திர தொங்கல் எல்லார் மாதிரி இருக்கக்கூடாது, இவங்களுக்கு வஸ்திர தொங்கல் பெரிதாக்கி, பெருசா இருக்கும் இவங்களுடைய பார்டர், பெரிய பார்டர் இருக்கிற பட்டுப்படவை வாங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிற ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏன், இவங்க எல்லாரை விட ரொம்ப பக்திமான்கள். இப்படி பெரிய காப்பு நாடாக்களையும் பெரிய வஸ்திர தொங்கலையும் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் ஊர்வலம் வருவாங்க. இதுக்கு தான் பீகாக் சிண்ட்ரோம் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. பீகாக் சிண்ட்ரோம்னா தமிழ்ல மயில் நடனமா, மயில் நடனம். மயில் என்ன பண்ணும், தன்னுடைய ரெக்கையை விரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காமிச்சிட்டு வருது. சில நேரத்தில் நீங்களும் செய்யலாம் இல்லைங்களா, புது ட்ரெஸ் வாங்கி இருக்கும் போது எல்லாரும் பார்க்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி இப்படி அங்க போவீங்க, இங்க ஏன் போறோம்னு தெரியாத அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கணும் எல்லாரும், அங்கேயும் இங்கேயும் போற மாதிரி இவங்க அப்படிதான் அப்படியே காப்பு நாடாக்களை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி தருவாங்க. ஏன் அவங்க செய்யறாங்கன்னா, இவங்க மதத்துல செய்யற எல்லா காரியமும் மனுஷருங்க பார்க்கணும். மல பிரசங்கத்துல சொல்லி இருந்தார் இல்லைங்களா, ஒரு தர்ம காரியம் செஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஆளை அனுப்பி எக்காலம் தார உதிச்சு எல்லாரும் வாங்க, எவ்வளோ தர்ம காரியம் செய்யறோம் பாருங்க. இவங்க ஜபம் பண்ணும்போது மார்க்கெட்ல தான் பண்ணுவாங்க, எங்க ரொம்ப ஜனங்க இருக்கிறாங்களோ அங்கதான் பண்ணுவாங்க ஜனம் ஜபம். இவங்க ஏதாவது ஜபம் பண்ணோம் இல்ல உபவாசம் பண்ணோம்னா போதும், முகவாடி என்ன வச்சுக்கிட்டு முகவாடிக்கிட்டு முகலாம் இவங்க எல்லாருக்கும் தெரியணும் இவங்க உபவாசம் பண்றீங்க. ஏன் இதெல்லாம் மத மக்கள் பார்க்கணும், தங்களுடைய மனிதர்கள் பார்வையில படக்கூடிய மத கடமைகளை எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமா செய்வாங்க, தேவனுடைய பார்வையிலையும் தங்களுடைய ஆத்மாலையும் செய்ய வேண்டிய எந்த கடமையை குறித்து அக்கறையே இருக்காது இவங்களுக்கு. நம்ம அப்படி இருக்கிறோமா, யோசிச்சு பாருங்களேன். பக்தியின் வேஷம் மனிதர்கள் கிட்ட மட்டுமே போட்டு எந்த இருதய மதமும் இல்லாம இருக்கிறது, இதான் இவங்களுடைய குணம். ரெண்டு எச்சரிக்கை, இவங்கள மாதிரி இருக்காதீங்க, ரெண்டு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னும் 3 அடுத்த வாரம் நம்ம படிக்கலாம். இதெல்லாம் என்ன காட்டுது, தெய்வீக அழைப்பு இல்லாம, மர்ஜன்மம் இல்லாம, தேவனுடைய அன்பு இருதயத்துல இல்லாம இவங்கனால வெறும் வெளிமத வேஷம் தான். தாங்கள் பிரசங்கம் பண்ணதே கடைபிடிக்க முடியாம எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம வாழுகிற மக்கள். இதுதான் இந்த ரெண்டு எச்சரிக்கையை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த 3 அடுத்த வாரம் பார்ப்போம். பயன்பாடுக்கு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல சுவிசேஷத்துக்கு மகா பெரிய எடரல் தடை யாரு தெரியுமா, போலியான போதகர்களும் போலியான விசுவாசிங்கத்தும் இல்லையா. போலிய பார்த்து எப்பவும் உலகம் கவர்ந்தது கிடையாது, ஒரிஜினல் நம்பகத்தன்மை உடைய உண்மைதான் ஒரு ஒரு பிரத்யேக கவர்ச்சி உலகத்துக்கு. உலகம் வந்து ஒரு நம்பக ஆத்தென்டிக் கிறிஸ்தியானிட்டி, போலியற்ற நம்பகத்தன்மை உள்ள கிறிஸ்தவத்தை உலகம் ஒருபோதும் நிராகரிக்கவே முடியாது, அதனால பாதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவம் மோசமா இருக்கிறதுக்கு எங்க பார்த்தாலும் போலி விசுவாசிக போலி போதகர்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்னும் ஒரு வாரத்தில் ஆண்டவர் போய் மாபெரும் பாடப்பட்டு சிலுவையில மறித்து மாபெரும் மீட்பை சம்பாதித்து உயிர்த்தெழுந்து 40 அப்புறம் பரலோக ஏறி போய் அவருடைய பரிசுத்தாவியை அனுப்புவார். ஏன் இவ்வளவு பெரிய வேலையை அவர் கொடுக்கணும், நீங்களும் நானும் வெறும் ஒரு போலியா வாழணும்னு இருந்தா இவ்வளவு காரியம் அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. இவ்வளோ பெரிய மீட்பு அவர் அடையறதுக்கு காரணம் என்ன, பரலோகத்துக்கு ஏறி போய் ஏன் இந்த போலிகளா இந்த உலக மாதிரி நம்ம வாழக்கூடாது, அதுலேருந்து நம்மளை விடுவிக்கணும் அவருடைய கிருபையினால. ஒரு நம்பகத்தன்மை உடைய ஒரு ஆத்தென்டிக் விசுவாசிகளாக, உண்மையான தேவ ராஜ்யத்தின் குடிமக்களுடைய அடையாளங்களாக நாம் வாழணும் என்பதற்காகத்தான் அவ்வளோ பெரிய பணியை சம்பாதிச்சார். நமக்கும் ஒரு நம்பகத்தன்மை உள்ள மதத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. ஒருத்தர் எழுதியிருக்கார், காட்லி ஆத்தென்டிசிட்டி ஷுட் கேரக்டரைஸ் கிறிஸ்டியன்ஸ். தெய்வீக நம்பகத்தன்மை நம்மள பிரத்யேகமா காணணும். எத்தனையோ போலிகள் இருக்கிற மத்தியில, எல்லா சுவிசேஷத்துக்கு எடரலா இருக்கக்கூடிய போலிகளுக்கு மத்தியில நீங்களோ நானும் ஒரிஜினல் தேவனுடைய பிள்ளைகளாக போதகளாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ரெண்டு எச்சரிக்கையும் இருதயத்துல வாங்கணுங்க, இருதயத்துல வாங்கணும். நாம் போதிக்கிற எல்லாத்தையும் பயிற்சி செய்ய வேண்டிய மாபெரும் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், நாம் போதிக்கிற எல்லாவற்றையும் பயிற்சி செய்ய, நாம் பயிற்சி செய்த எல்லாத்தையும் தான் போதிக்கணும் நான் சொல்ல வரல. பாருங்களேன், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்முடைய போதனையே நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துடுவோம். நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுதாங்க போதிக்கணும். அது சில பேர் அப்படிதான், நான் ப்ராக்டிஸ் பண்றது இல்லாமல் போதிக்க மாட்டேன், இல்லை அது இல்லை. அப்படின்னா நம்ம லோ லெவலுக்கு தான் நம்ம பிரசங்கமும் இருக்கும், இல்லை நம்ம தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு தான் பிரசங்கம் பண்ணோம். அந்த வசனம் என்ன சொல்லுதான் பிரசங்கம் பண்ணோம், அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பயிற்சி இருக்கணுங்க, நம்ம பயிற்சி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இது கிரேட் வார்னிங் ஒரு பிரசங்கிக்குத்தான். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பயிற்சி பண்ணுறீங்களா? ஒருவேளை நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு பண்ணுறேங்கன்னு, ஒருவேளை மேபின்னு எல்லாத்தையும் பண்ணுறேன்னு. என் வைஃபை கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லும். நிறைய நேரங்களில் நான் பிரசங்கம் பண்ணும்போது சில நேரங்களில் எனக்கு சொல்கிறது உண்டு, நான் ப்ராக்டிஸ் பண்ணாத ஏதாவது நான் பிரசங்கம் பண்ணேன்னா என் வைஃப் என் முகத்தை பார்க்க மாட்டாப்புல. அதை எனக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. வார்னிங் எனக்கு மெயின் வார்னிங் தான், நான் பிரசங்கம் பண்ற காரியங்களை நான் பிராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா நான் ஒரு போலி பிரசங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டை வைக்கிறார் பாருங்களேன். அப்பா ஏன் இருதயத்தை ஊடி நம்மளை எங்க பிடிக்கணுமோ அவர் பிடிக்கிறாருங்க, தப்பவே முடியாது இவர்கிட்ட இருந்து. உங்களுக்கு எப்படி இருக்கோ இந்த வசனத்தை வசன வசனமா படிக்கும் போது தப்பவே முடியாது. உங்க எல்லாருக்கு முன்னாடி குற்றவாளியா நான் இருக்கிறேன், ஏன் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்து ரொம்ப சோதிச்சு பார்க்கிறேன். தோ பிரதானமாக பிரசங்கிகள் இது எழுதி இருந்தால் இருதயத்தை நான் சோதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ரொம்ப உணர்கிறேன் பல காரியங்களை. ரெண்டாவதாக இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் குறிப்பிட்டது இல்லைங்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே உலகத்துக்கு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றோம், வார்த்தையில வாழ்க்கையில. எப்படி கள்ள போதகர்கள் பெரிய தடையோ, இந்த உலகம் ஃபுல்லா போலி போதகர்கள் பெரிய தடையா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த வசனத்தின்படி போலி போதகர்கள் யார் தெரியுமா? பிரசங்கத்தை கேட்டு அதை கீழ்படியாதவர்கள் எல்லாருமே போலி போதகர் தான். நீங்க கேட்கிற பிரசங்கத்தை பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா நீங்க போலி போதகர் தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க யோசிச்சு பாருங்களேன். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லல, வித விதைக்கிற ஓமை என்ன சொல்லுது உங்களுக்கு? யார் உண்மையான போதக விசுவாசி? கற்பாறையின் மேல விழுந்தவனா, வலியர்கள் விழுந்தவனா, முன்னுள்ள இடங்களில் விழுந்தவனா? வசனத்தை கேட்டு நல்லது உண்மை உள்ள இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருந்து அதை தொடர்ந்து போய் அதை கடைபிடித்து கீழ்படிக்கிறான் அவன் தானே உண்மையான விசுவாசி. மற்றவங்களெல்லாம் போலி போதகிற விசுவாசிகளா தானே வேதம் காட்டுது. முன்னுள்ள இடங்களை கொஞ்ச நாள் தான் அவன் போயிருவான். கற்பாறையின் மேல விழுந்தவன் ஆழமா இல்லை, சும்மா சந்தோஷப்படுறது வெறும் சந்தோஷமா கேட்டோம்னு வழி அருகையில கேட்ட உடனே போயிடும். அதெல்லாம் போலி டூப்ளிகேட்ஸ் விசுவாசிங்க. அந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? யாக்கோபு சொல்லலையா, உங்களை நீங்களே வெறும் கேட்கிறவர்களா இருந்து உங்களை நீங்களே வஞ்சித்தா நீ அவிசுவாசி பாடுறார். அவர் நீ விசுவாசி இருக்கா டவுட் பாடுறார். நம்ம எவ்வளோ கன்ஃபஸ் பண்றோம், ப்ரொஃபஸ் பண்றோம், அதுக்கு ஏற்றபடி வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க. இது ஆண்டவர் நம்ம கேட்கிற, நம்ம உலகத்துக்கு கன்வர்ஷனுக்காக ஜெபம் பண்றோம், நம்ம கன்வெர்ட் ஆயிருக்கிறோமா? வெறும் வார்த்தைகளா? சத்தத்தை பார்த்தா யாக்கோபுடைய சத்தம், ஆனா கைய பார்த்தா ஈசா கை. நம்ம பேசுறதெல்லாம் யாக்கோபு மாதிரி, ஆனா வாழ்க்கை செயல்கள் பார்த்தா ஈசா மாதிரி. நம்ம இதயத்தை சோதிச்சு பார்க்கணுங்க. நான் பெரிய தடையாக இந்த உலகத்தில் சுவிசேஷத்துக்கு இருந்துட முடியும், நான் பிரசங்கம் கேட்கறத கீழ்படியாம போனேன்னா, அதை பிராக்டிஸ் பண்ணாம போனேன்னா. இதை நினைச்சு நம்ம எல்லாரும் நினைச்சு மனம் திரும்பணும் இல்லைங்களா. மனம் திரும்பணும். நம்ம என்ன கேட்கிறோம் அதை கீழ்படியணும், இல்லைன்னா நம்மளை மாயமாலக்காரன்றார். தேவன் நம்ம கடைசி நாளில் நம்மளை வந்து நியாயம் தீர்க்கும் போது எதன் அடிப்படையில், வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன், எல்லாம் மணலின் மேல் வீடு கட்டினவன். நம்முடைய நம்ம யோசிச்சு பார்க்கணும், எல்லாம் நம்ம செய்கிற ஆராதனையே நம்ம ஒரு மாயமாலமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கேட்குற மாதிரி நடிக்கிறோம், ஆனால் அது கீழ்படிய போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். அது என்ன மாயமாலம் தானே, போலித்தனம் தானே. முதல்ல நம்ம உண்மையாக இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய அடையாளமாக சுவிசேஷத்து கருவியாக இருக்கணும்னா போலிகளாக இருக்கக்கூடாது. போலிகளாக இருக்கக்கூடாதுன்னா என்னங்க செய்யணும், இந்த வார்னிங்கை படிங்க, கேட்ட பிரசங்கத்தை கடைபிடிக்காம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பெரிய பாடம், எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும். எவ்வளோ ஈஸிங்க வெளிப்பிரகாரமான மத வேஷம் போடுறது, உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஈஸி. ஆனால் எவ்வளோ ஈஸி இப்போ ஜபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறது, ஆனால் ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி ஜபம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். வெளியெல்லாம் செஞ்சிடலாம், சபைக்கு வந்துடலாம், ஆனால் வேத வசனத்தை தியானிக்கிறது, அந்த பில்லியன் டாலர் குவெஸ்டின், கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றி உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கிறது, நம்ம என்ன ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். நீண்ட ஜபம் நீண்ட பிரசங்கம் எல்லாம் செய்யறது இருக்கட்டும், பட் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம். ஏன்னா வரப்போற நியாய தீர்ப்பில் அவர் கிரியையின்படி நியாயம் தீர்த்தாலும் அந்த கிரியைகள் வந்து இருதயத்தின் நோக்கங்கள் எப்படி இருந்துச்சு, இருதயத்துல இருந்து வருதா இல்லைங்களா, அதை பார்த்து தான். கடைசியாக இந்த பாடம் நமக்கு மாபெரும் முக்கியத்துவம், மறுஜன்மத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுதுங்க. மறுஜன்மத்தின் முக்கியத்துவம், மறுஜன்மம் இல்லாம நாம் எதை என்னன்னா தலகையில் நின்னாலும், நிக்கோதேமு மாதிரி உல இஸ்ரவேலியே பெரிய போதகனா கூட மாறிட முடியும், ஆனால் ஒருபோதும் ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம ப்ராக்டிஸ் கீழ்படியவே முடியாது உள்ளத்தில் இருந்து, மறுஜன்மம் இல்லாமல். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில பேர் கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் மாயமாலமாக நடிக்கலாம், ஆனால் அவங்க எப்போ பாரு உங்களுக்கு உண்மையாகவே இருக்க முடியல, ரொம்ப நேரம் ஜபம் பண்ண முடியறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நிற்கவே மாட்டேந்து அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாக வாழ்றதுன்னா என்னன்னு தெரியலன்னா காரணம் என்ன தெரியுமா, அந்த பரிசேயர்கள் மாதிரி உங்களுக்கு தெய்வீக அழைப்போ தெய்வீக மறுஜன்மமோ இல்லைங்க. இந்த பகுதி உங்களுக்கு கத்துத்தரட்டும், அது இல்லாம நாம் எது செஞ்சாலும் மறுபடியும் பிறக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், மறுபடியும் பிறக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. நெக்கதேமோ பார்த்தோன்னா பரிசேயர்லயே பெரிய போதகன் அவர், நீங்க மறுபடியும் பறந்திருக்கிறீங்களா, எப்படிங்க மறுபடியும் பறக்கிறது, அது தேவனுடைய இறையாண்மையுடைய செயல். நீங்க இங்க உட்கார்ந்து அவருடைய சாதனத்தை தான் பயன்படுத்த முடியும், பரிசுத்தாவி தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி தான் நமக்கு மறுஜன்மம் கொடுக்குறது. ஆகவே நீங்க மறுபடியும் பறக்கணும்னா என்ன செய்யணும், ஜபத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை ரொம்ப கேட்கணும், கேட்கணும், படிக்கணும், அதிக அதிகமா தேவனுடைய வசனத்தின் கீழே உங்களை வைக்கணும். அந்த வேலையை அவர் செய்கிறவர், மறுஜன்மம் அவர் செய்கிறவர். அது இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்தவனாக உங்களால் இருக்கவே முடியாது, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் உங்களில் சில பேருக்கு. ஆண்டவர் உதவி செய்யட்டும், ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து மிகவும் கண்டன வார்த்தைகளில், மிகவும் அனலான வார்த்தைகளில் பேசின இந்த வார்த்தைகளை ஆவியானவர் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க. இதை நாங்கள் ஒருபோது அசட்டையை எண்ணிவிடாமல் தேவனே, இந்த பரிசேயருடைய குணங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து பல விதங்களில் பிறவியிலே நாங்கள்லாம் பரிசேயர்கள் தான், பரிசேயர் குணம் இயற்கையாக எங்களுக்கு வரக்கூடியது தான். இதை வேரோடு நாங்கள் பிடுங்கி போட தேவனே இந்த வசனங்கள் எங்களுக்கு நடுக்கத்தையும் பயத்தையும் தரட்டமப்பா. நாங்கள் பிரசங்கம் கேட்ட பிரசங்கத்தை பயிற்சி செய்யவும், இருதய மதத்தை நாங்கள் தொடர்ந்து நடப்பிக்கவும், எல்லா காவலோடு இந்த எச்சரிக்கைகளை மனசில் கொண்டு நாங்கள் செயல்பட உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.